ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். என்றும் அவனியில் மாந்தர் அன்பினில் மிளிர அருள் வேண்டி பலியிடுவோம். என்றும் அவனியில் மாந்த அன்பினில் மிளிர அருள் வேண்டி பலியிடுவோம். ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். என்றும் அவனியில் மாந்தர் அன்பினில் மிளிர அருள் வேண்டி பலியிடுவோம்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு மீண்டுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற நாம் எல்லோருமே இணைந்து ஆண்டவரை துதித்து இந்த நாளினுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு அருளும்படியாக, இன்னும் அவர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மை வழிநடத்த வேண்டுமென்று ஆசிக்கிறாரோ அந்த நிலைகளில் நாம் வழிநடத்தப்பட நம் இதயங்களை ஆண்டவர் பக்கமாக வைத்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் இந்த திருப்பள்ளி வழியாக இறைவன் தாமே நம்முடைய இதயங்களில் பேசும்படியாக, உலகை சார்ந்த, உடலை சார்ந்த, நம் மனித எண்ணத்தை சார்ந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விலக்கிவிட்டு அவருடைய ஆவிக்குரிய எண்ணத்தை, ஆவிக்குரிய செயல்பாட்டை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சமூக சூழலிலும் வைத்து செயல்பட நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். சிறப்பாக இன்னும் கொள்ளை நோயினுடைய அந்த வேதனை பழகி கொண்டு வருகிறதே ஒழிய அது இன்னும் தீர்ந்த பாடில்லை. ஆகவே இன்னும் உறுதியாக நம் ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஜெபிப்புமாக இறைவா, பேர் பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்காமரை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தி, இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற செய்தருள் வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1-18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் மாசி வழங்குமே, கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் மாசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே.
முகத்தின் ஒளியை வீசுமே, அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே, அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீராண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில்
மக்களை நீராண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்குவும் ஆசி வழங்குமே. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைகளின்படியே நான் இப்படி செய்கிறேன்.
எது ஆண்டவரின் அருள்வாக்கு?
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியோடு நாம் ஒன்று கூடி ஆண்டவரில் இணைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எல்லாம் அழைக்கிறார். ஒரு சில காரியங்களை வந்து நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு அப்பீலிங்காக இருக்குது, நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வோம். அதே சமயம் அது வேறு ஒரு தளத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற போது அப்போ நமக்கு சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா உடனே என்ன செய்வோம், அதை நம்ம மறுத்துடுவோம், அல்லது அதை நிப்பிட்டுட்டு வெளியில் ஓடி போயிடுவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி சூழல் உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விவிலியம் நமக்கு அழகாக சொல்லிகிட்டு இருக்கு. பைபிளில் வந்து நம்ம எல்லாருமே பைபிளை இன்டர்ப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. யார் யாருக்கு பைபிளுடைய அந்த உதவி தேவையோ அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற நிலையில் ஒரு கிறிஸ்தவங்க அவங்கவுங்களுக்குரிய விதமாக பண்ணுறாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவரும் விவிலியத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்டர்பிரேட் பண்ணுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க, அதனுடைய விளக்கத்தை சொல்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க தங்களுடைய அந்த கருத்தியலை உறுதிப்படுத்துறதுக்காக. இப்படி எல்லாரும் அவங்கவுங்களுடைய நிலையில் வந்து உறுதி, நல்லவங்களும் பயன்படுத்துகிறாங்க, கெட்டவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்மளுடைய கிறிஸ்தவ சபைகளை குறித்து நம்ம யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த நற்செய்தி பகுதி வந்து நம்ம பைபிளில் எல்லாருடைய பைபிள்லையும் இருக்கும், கத்தோலிக்கர் பைபிள்லையும் இருக்குது, கத்தோலிக்கர் அல்லாதவர்களுடைய பைபிள்லையும் இந்த பகுதி கண்டிப்பாக இருக்கும். இணைக்கப்பட்ட பகுதியாக இல்லை, இது முக்கியமான நற்செய்தி பகுதியில் வர்றதுனால கண்டிப்பாக எல்லார் பைபிள்லையும் இருக்கும். ஆனால் எல்லாருமே லாபகமாக இந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை விட்டுட்டு நமக்கு சாதகமான பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பேசிகிட்டே இருப்போம். என்ன பகுதி அப்படின்னா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போற எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அடுத்து சொன்ன அந்த விசனத்தை நம்ம மறந்துடுறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கவங்களாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுடைய கவலை கண்ணீரை மாற்றிடுவேன், உன்னுடைய வேதனையை மாற்றிடுவேன், எல்லாரும் நீங்கள் சந்தோஷமா போய் மீண்டும் பாவத்துக்குள்ளே கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரியே எல்லாரும் நம்ம நடந்துட்டுருக்குறோம். கடவுள் எப்போதுமே சேலஞ்ச் பண்ணுறார். ரெண்டாவது பகுதியை பாருங்கள், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதுதான் ரெண்டாவது பகுதி. நான் எப்போதும் பிரசங்கத்தில் சொல்கிறது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, உனக்கு நான் டூ வீலர் வாங்கி தருவேன், சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க உடனே ஆ எப்படி அப்படின்னு, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா 500-450 மேலே எடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட்டாக ரெண்டாவது வைப்பாங்க. இப்போ இயேசுவும் அப்படி தான் அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறார். எல்லா சுமையும் சுமந்துட்டு கஷ்டப்படுறியா, கவலைப்படாத, வந்துடு, நான் உனக்கு எல்லாம் மாற்றிக்கிறேன், எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோடு முடிக்கல, என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆகவே அப்படின்னு அந்த வார்த்தையில இணைச்சிருக்கும் ரெண்டு பகுதி. ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தான் நீ என்னுடைய வேலையை செய்தினா நான் உன்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த ஆகவே என் முகத்தை அப்படின்னு இயேசு சொல்கிறாரு, அதை நம்ம நிறைய புஸ்தகமே எழுதலாம். இயேசுக்கு என்ன நுகம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். நான் இதை இன்றைய நாளில் நற்செய்தியில் வரக்கூடிய விஷயத்தை இயேசுவின் நுகமாக நான் பார்க்குறேன். இயேசுவுக்கு அது ஒரு பாரமாக இருந்ததுனால, இயேசுக்கு அது ஒரு முக்கியமான காரியமாக இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன ஃபாதர் விஷயம் விஷயம்னு சொல்கிறீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஃபாதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டு இருப்பீங்க. பாயிண்ட்டுக்கு வரோம். பேதுருவுக்கு கிடைச்ச ஒரு காட்சியை தான் இன்றைக்கி நம்ம முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். அந்த முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட அந்த காட்சியோட இந்த நற்செய்தி வாசகம் ஒத்துப்போவதை நம்ம பார்க்கிறோம். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் அப்படின்ற வார்த்தையை, இப்போ நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர், நான் வந்து ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட், நான் இங்கிருந்து பார்க்குறேன், நான் தான் இந்த கொட்டிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறேன், இந்த கொட்டிலை சேராத அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ வேறு ஒரு தளத்தில், இப்போ ஒரு சிஎஸ்ஐ சபையிலேருந்து அவங்க வாசிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி பார்க்கணும், அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல கொட்டிலாக வச்சுக்கணும், இந்த கொட்டிலை சாராத வேறு ஆடுகள் அப்படி பார்க்கணும். லூத்தரன் சர்ச்சிலேருந்து படிக்கிறாங்க, அவங்க என்ன எப்படி பார்க்கணும், இந்த கொட்டில் அவங்க உட்கார்ந்துருக்கிறத அடிப்படையாக வச்சு அவங்க அப்படி பார்க்கணும், இந்த கொட்டிலை சாராத. அப்புறம் வேறு பெண்டகோஸ்டல் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, அவங்கள சாராதவங்க நிறைய பேர் வெளியில் அவங்களும் இதில் வராங்க அப்படிங்கிற உணர்வோட படிக்கணும். அப்போ இந்த உணர்வோட நம்ம முதல் வாசகத்தில் போய் பார்க்கிற போது பாருங்க, பேதுருவுக்கு கிடைச்ச ஒரு காட்சி, அந்த காட்சியை அந்த கொர்நேலியனுடைய வீட்டில் நடந்த அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம முதல் வாசகமா வாசிக்கிறோம். அந்த இடத்துல என்ன வாசிக்க, இதெல்லாம் திருப்பி நேரம் இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அந்த காட்சியினுடைய ஆழத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது, தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது இல்லை, அல்லது உட்காந்து பேசி கொண்டிருந்த போது இல்லை, தூங்கி கொண்டிருந்த போது இல்லை, இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பேதுருவினுடைய காட்சியையும் நான் தொடக்கம் உள்ள ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி கிடைச்சிச்சுங்க. 15வது அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை செய்ய வராரு, ஆண்டவருக்கு பலிபீடம் எழுப்பி அவர் பலிபீடத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு அவருக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கடவுள் வர வைத்தாரு. அப்போ அவர் காட்சியில் கண்டுறாரு, கடவுளுடைய அந்த எரியும் சட்டியும் புகையிற அந்த இது சட்டியும் வந்து அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துது. அந்த ஆபிரகாமுக்கு தொடக்க நூலில் நமக்கு பார்க்குற ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையுடைய காட்சியின் ஆழமும் பேதுருவுக்கு கிடைத்த காட்சியின் ஆழத்தையும் நான் இணைச்சு பார்க்குறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு கிடைத்த காட்சியினுடைய ஆழம் இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை அது மையமாக வச்சுருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அடுத்த ஃபேஸுக்கான ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது, அதுதான் ராயப்பருக்கு கொடுக்கப்பட்ட இந்த காட்சி. அப்போ இந்த காட்சியினுடைய ஆழம், இப்போ ராயப்பர் வந்து அவர் தலையில் தான் ஆண்டவர் திருச்சபையை வச்சுட்டு போகிறாரு, அப்ப அவரு சொல்றத நம்ம கேட்கணுமே. அப்ப அவர் அழகா சொல்றாரு பாருங்க, இந்த காட்சியில என்ன பாக்குறேன், அவரு ஒரு யூதர், அவர் வந்து அடிப்படையில யூத முறைப்படி வாழ்ந்தவர், அவரே தன்னுடைய நிலைய கடந்து வரணும் அப்படிங்கறத உணர்ந்தவராகத்தான் இந்த செய்தியை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அவருக்கு அந்த பறக்கிற அந்த ஒரு இறங்கி வந்த ஒரு தட்டில் என்னென்ன கடந்துச்சு, பறப்பன, காட்டு விலங்குகள், தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்கு ஆகியவற்றை கண்டேன், எழுந்துட்டு இவற்றை கொன்று சாப்பிடு. இந்த பகுதியை வாசிக்கிற போது நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு சாதகமானதே யோசிக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாரு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அதை சாப்பிடலாம், இதையும் சாப்பிடலாம். சைனாக்காரர்கிட்ட இப்போ எல்லாரும் கோபமாக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் கண்டதையும் தின்னுவிட்டு கொரோனாவை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ அவர் சைனாக்காரர் வாசித்தார்னா என்ன சொல்வார், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு, நடப்பனை, ஊறுவனை, ஓடுவனை அப்படின்னு. இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது சாப்பாட்டுக்கு உரிய விஷயமா இல்லை, அங்கே சொல்லப்படுகிற செய்தியினுடைய ஆழமே வேறு. அந்த ஆழத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய கறி சாப்பிட்லாம், ஆடு சாப்பிட்லாமா, கோழி சாப்பிட்லாமா, பண்ணி சாப்பிட்லாமா, இதை யோசிக்கப்படாது. அதனால் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டு கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா எல்லோருக்குமான ஒரு ஒரு இறை திட்டமானது இந்த இடத்துல அது உருவாக்கப்படுகிறது. அது ராயப்பர் தலைமை பீடத்தில் அவர் தான் உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் வழியாகத்தான் இந்த செய்தி உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, அவர் தன்னிலையிலேயே அவர் வந்து யூதராயிருக்கிறார். அந்த யூதருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியில் வருகிறது அப்படின்னா கடவுள் எவ்வளோ ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாரு பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல அவர் அதை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, அதை வந்து உறுதி செய்கிறாரு. பாருங்க, இதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திருத்துதர் பணி 9:15 சொல்லுது, அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தெரிந்து கொண்ட கருவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தெரிந்து கொண்ட கருவிகளாக இருக்கிறவர்கள் சொல்லுகிற செய்தியைத்தான் நம்ம உணர்ந்து இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். திருத்துதர் பணி 10:45 பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூயாவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். அப்போ தூயாவி ஒருத்தர் ஒரு இனத்தின் மீது மட்டும் பொழியப்படலைங்க, பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. இப்போ நீங்கள் தான் ஒரிஜினல் என்னவனு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மற்றவங்க மீதும் பொழியப்பட்டதுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அதனால ஒரிஜினல் என்ன அவங்க இவங்க நீ மற்றவங்கள சொல்ல வேண்டாம், அவங்களே வச்சுக்கொள்ளுங்க, நான் தான் ஒரிஜினல், நீ உன் இடத்துலேருந்து நீ ஃபீல் பண்ணிக்கணும், நீ தான் ஒரிஜினல். அப்போ நீ ஒரிஜினலாக இருக்கிறீன்னா பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. அப்போ மற்றவர்கள் மீதும் ஆவியானவர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் எல்லாரும் உணரணும். முதல்ல திருச்சபையை பல்வேறு சபைகளை சார்ந்திருக்கிற நாம் உணர வேண்டிய ஒரு அடிப்படையான உண்மையை ஆண்டவர் இன்னைக்கு சத்தமாக சொல்கிறார். திருத்தூதர் பணி 11:18 இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறத கேட்டு அமைதி அடைய போகிறீங்களா, இல்லை பொங்கி கொந்தளித்து ஆல்பர்ட் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து உடனே மெசேஜ் போட்டு ஆல்பர்ட் டார்புர்னு கிளிக்க போகிறாங்களா, எனக்கு தெரியாது. நான் வேதத்தினுடைய வெளிச்சத்தை நான் சுட்டி காட்டுறேன். நீங்கள் வந்து விளங்கி கொள்கிற விதம் உங்களுடைய மனசை பொறுத்தது. அங்கே ஸ்க்ரூப்ளஸ் கான்சியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாக்கடை தான் இருந்துச்சுன்னா நாற்றம் எடுத்து அதுக்கு நான் என்ன செய்ய முடியும். நம்ம வேதத்தினுடைய ஆழத்திலிருந்து பார்க்குறோம். ஒரு சிலர் உடனே என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் சொல்கிறோம் ஆவியானவர் தான் இந்த வேலையை செய்கிறாரு, அப்போனா நீ ஆவியானவரை கோச்சிக்கணும், ஆல்பர்ட்டை கோச்சிக்கக்கூடாது. உங்களுக்கு அது புரியலையா, நம்ம என்ன செய்யணும், கரமுயர்த்தி முழங்கால் போட்டு கரமுயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே இது எனக்கு புரியல, எனக்கு விளங்க பண்ணுங்க. நீங்கள் கேட்கணும், உடனே ஃபோன் நம்பரை தட்டக்கூடாது, மனுஷன் தூத்தி கொள்ளக்கூடாது. வேதம் சொல்கிறது பாரு, இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். உனக்கு இந்த வார்த்தை அமைதி அடைந்த அடைகிற உள்ளம் இல்லை அப்படின்னா ஆவியானவர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். வாழ்வுக்கு வெளியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். கிறைஸ்த லார்ட், இன்னைக்கு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மனநிலையில். இந்த மனநிலை நமக்கு கிடைச்சா யூ ஆர் ஆன் அ ரைட் ட்ராக், இந்த மனநிலை நமக்கு கிடைக்கலன்னா யூ ஆர் ஆன் அ ராங் ட்ராக். இட் இஸ் நாட் த வே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வழியாக அது கருதப்பட முடியாது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு உதாரணம் இருக்குது. மோசேயை வந்து 70 பேரை நியமிக்கிறார் நீதி தலைவர்களாக. அப்போது கடவுள் என்ன செய்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு அந்த சந்திப்பு கூடாரத்தில் கூட்டுறாரு. அதில் ரெண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால வரல, அவங்க எல்லாம் கூடாரத்துக்குள்ளே நின்ட்டான், இதில் பாளையத்தில் நின்றுட்டான். அவங்க தங்குற இடம் சந்திப்பு கூடாரம், ஆண்டவர் இருக்கிற இடம், எல்லோரும் வந்துட்டாங்க, 68 பேர் வந்துட்டாங்க, இந்த ரெண்டு பேர் வரல. கடைசியில் என்ன நடக்குது, ஆவியானவர் எல்லாருமேலேயும் ஜெபிக்கும் போது இறங்கிட்டார். அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் இறைவாக்கு உரைக்க ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்துட்டு சில பேருக்கு பொறாம சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவன் ரெண்டு இங்கே நிற்கிறவனும் இறைவாக்கு உரைக்கிறானே. அப்போ அந்த செய்தி யாருக்கு போகுதுன்னா, யோசுவாக்கு போகுது, பர்சனல் செக்ரட்டரி மோசேவுக்கு. அவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தெரிந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா. பாருங்க எவ்வளோ எவ்வளோ கிரேடு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறார். மோசே அவரிடம் என்ன சொல்றார் பாருங்க, எவ்வளவு அருமையான தலைவர் பாருங்க மோசேனு, என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையில பாருங்க, இதை விட பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷன் மோசே ஆவியானவருடைய கடவுளுடைய கிருபைகளை இப்படி பெருமையா உணர்றாரு, பெருந்தன்மையா எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா, இத்தனை வருடங்களை கடந்து ஆவியானவரை எனக்குரியவர், அவர் எனக்கு மட்டுமே உரியவர் என்று உன்னுடைய என்னுடைய அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட அந்த பாவத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருந்தோம்னா எப்படி ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து செயல்படுவார் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு செயல்படுகிற எல்லா திருச்சபைகளும் ஆண்டவருக்கு உரியது என்று சொல்ல முடியாது, ஆனால் செயல்படுகிற எல்லா திருச்சபைகளும் தவறானது என்றும் சொல்ல முடியாது. இயேசுசாமியுடைய சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அழகா இயேசுசாமி சொல்ல, எல்லாம் நல்லவங்க தான், ஆனால் எல்லாம் நல்லவர்கள் இல்லைன்னாரு. இதை கண்டுகொள்ளுகிற ஆற்றல் யாருக்கு வேணும்னா, நமக்கு தான் வேணும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவங்க இவைகளை குறித்து சலனமற்ற நீரோடையை போல அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அவங்கள எதையும் சலனப்படுத்த முடியாது. ஆவியானவருடைய கிருபை இன்றைக்கு அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைகள் எல்லாருக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போமே. உண்மைகளை உறக்க சொல்லலாம், உண்மைதானே, இது யாரும் பொய் சொல்லலை. நம்ம நம்ம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அங்கே கள்ள விட்டு எறிகிறது, அவன் என்ன சபை நடத்துகிறான், இவன் என்ன சபை நடத்துகிறான், அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே விட்டு எறிகிறது. இப்படி நம்ம என்ன செய்கிறோம், ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்கக்கூடிய ஒரு விலங்குகளைப் போல் நம்ம மாறி போயிருக்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் எச்சரிக்கை விடுறார் கலாத்தியர் 5:15 எடுத்து வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 5:15 மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு அடையாளம் இதுதான். நம்ம எப்படிப்பட்ட ஒரு சபைகளை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, கடித்து விழுங்கக்கூடிய சபைகளாக மாறிப்போனோம் பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. கடவுள் நம்மளை அழிவுக்கு அழைச்சிட்டு போகிறாரா அல்லது வாழ்வுக்கு அழைச்சிட்டு போகிறாரா, சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் பாருங்க. யோவானினுடைய பார்வையில், யோவான் நற்செய்தியில் அவர் ஒரு ஒன்றிப்பை குறித்து பேசுகிறார். 17:20 நம்ம பார்க்குறோம், அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டுகிறேன். வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டுகிறேன், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. பாருங்க, ஆண்டவர் எதற்காக இயேசுசாமி வேண்டின ஒரு சில காரியத்தில் முக்கியமான ஒரு காரியம் இதுதான், எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். இப்போ நாம் யாரோட இணைஞ்சிருக்கணும், தந்தையோட இணையணும் இயேசு வழியா. அப்போ நம்மளோட யார் நம்மளை இணைக்கிற பாலமாக இருப்பா, தூயாவி இருக்க போகிறார். அவ பாருங்க, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இயேசுசாமி நமக்கு மாட்சி கொடுக்கிறாருன்னா எந்த அடிப்படையில் கொடுக்கிறார், எதற்காக அதை கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம எல்லாம் ஒற்றுமையின் பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு நம்ம பிரிவினையினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கணும். யாராவது நம்மளாம் இயேசுவால் பிரிஞ்சிருக்கிறோமா, இல்லைங்க. தந்தையால் பிரிஞ்சிருக்கிறோமா, இல்லை. தூய் ஆவியால் பிரிஞ்சிருக்கிறோமா, இல்லை. நம்ம எதால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வைத்திருக்கிற அடையாளங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நான் வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவன். இப்போது நமக்கு வீடு கட்டுறோம். இப்போ இந்தியாவில் நம்மெல்லாம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் எப்படி கட்டுறோம் உங்களுக்கு தெரியும், கல் வச்சு மண் வச்சு சிமெண்ட் குழச்சி வீடு கட்டுறோம். கனடா போயிருந்தேன், அங்கே ஒரு வீடு இப்போ கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்டன் பேக்கிங் தான். வெளியில் பார்த்தா எல்லாம் ஒரே வீடாக இருக்குது, உட்டன் பேக்கிங். வீட்டுக்குள்ளே போனால் என்னமோ ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட் மாதிரி இருக்குது எல்லா வீடும். நான் கேட்டேன், ஐயோ உங்கள் வீடெல்லாம் இப்படி இருக்குங்களே, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு. அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஓங்கி ஒரு குத்து விட்டிங்கன்னா கை உள்ளே போயிடும் ஃபாதர் அப்படின்னாரு. இது என்ன உட்டன் பேக்கிங், அது அவங்க குளிரை தாங்கிறதுக்காக அவங்க உட்டன் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு, எல்லாமே ஃபால்ஸ் ரூஃபிங் போட்டு எல்லாமே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்த்தளம் வச்சுருக்கிறாங்க. எல்லாத்து எல்லா வீட்லேயும் போனாக்கா அடியில் கிரவுண்டு வீடு இருக்குது. இப்போ நாம் இங்கே வந்து கிரவுண்டில் வீடு கட்டி அங்கே போய் இருந்தோம்னாக்கா என்னை வெளியில் கொண்டு வரும்போது கண்ணங்கரையர்னு எல்லாம் புகஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவீங்க. ஏன்னா இருக்கிற வெயிலில் கொண்டு போய் நம்ம அண்டர் கிரவுண்ட்லாம் கட்ட முடியாது. நம்ம அங்கே பார்க்கும்போது அது அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு அந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது என்னுடைய இடத்துல என்னுடைய வீடு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்துக்கு போங்க கூரை வீடு, கூரை வீட்டுக்கார்ட்ட போய் நான் டைல்ஸில் போட்டு தரேன் உனக்கு வீடு, நாங்கள் அவன் சொல்லுவான் தூக்கிட்டு போய் அவன் டைல்ஸ் அப்படின்வான். கூரை மாதிரி வருமாயா, அவன் டைல்ஸ் போட்டிருக்கிறவனா காரி துப்புறான். டைல்ஸ் போட்டிருக்கிற நாம கிராமத்துக்கு போகும்போது என்ன இப்படி ஏழ்மையாக இருக்கிறாங்க, ஒரு கீத்தில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம அவங்கள காரி துப்புவோம். உண்மை என்னன்னா அது அவங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை முறை. இதுவும் நமக்கு டவுனில் இருக்கிற நமக்கு இது பிடித்த வாழ்க்கை முறை, இது சரி நமக்கு, அது அவங்களுக்கு சரி. அப்போ பாருங்க, ஒரு சாதாரண வாழ்வியல் ஆதாரமே இப்படித்தான் நமக்கு வித்தியாசப்பட்டு கிடக்கிற போது ஆத்மாவினுடைய அந்த அடையாளம், நம்ம ஆண்டவரை நோக்கி போகிற அடையாளத்தில் ஒரு சில வேறுபாடுகள் இருப்பதில் தவறு கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை காரி உள்ளக்கூடாது. அவர்களுடைய விசுவாசத்தை நம்ம மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்திய விதமாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அந்த வார்த்தையின்படி அவங்க நடக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், இங்கிருந்து அவங்கள வாழ்த்துறோம், அவர்கள் அங்கிருந்து நம்மை வாழ்த்தணும். இப்படி இந்த வாழ்த்துகிற அந்த ஒரு மனப்பாங்கு இருக்கு பாருங்க, அதுதான் ஒன்றிப்புன்னு நம்ம சொல்லப்படுகிறது. 23வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்றார், இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். பார்த்தீங்களா, அப்ப இலக்கு என்னமோ இயேசுதாங்க, மையம் என்னமோ இயேசுதான். எண்ணெய் சட்டியை வச்சு நம்ம அப்பளம் பொறிக்கிறோம். அப்பளத்தை எப்படி பொறிக்கலாம், பல வகையில் பொறிக்கலாம். எண்ணெயை ஊற்றி பொறிக்கலாம், அல்லது அப்பளத்தை என்ன செய்யலாம், நீங்கள் சுட்டு சாப்பிடலாம், அப்பையும் பொறிஞ்சிடும் அப்பளம். வாட்ஸ்அப்பில் ஒரு யூடியூப் வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு அம்மா என்ன செய்து, சால்ட் உப்பு, இந்த தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சால்ட் உப்புன்னு சொன்னால் நிறையா பேருக்கு புரியும். சால்ட் உப்புனா தூள் உப்பு. அந்த தூள் உப்பை கொட்டி அதை நல்லா சூடாக்கி அதில் இந்த அப்பளத்தை போடுது, அது பார்த்திங்கன்னா பொறிஞ்சு வந்துடுது. கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, சாமியார் ஆத்ம காரியத்தை விட்டுட்டு சட்டிக்கு போயிட்டார், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு. இது ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பை கொட்டி, உப்புன்னா கல் உப்பு இல்லை, தூள் உப்பை கொட்டி நல்லா சூடாகின பிற்பாடு இந்த அம்மா அப்பளத்தை தூக்கி போடுது, அப்பளம் பொரியுது. பாருங்கள், எப்படியோ அப்பளம் பொரிஞ்சிச்சா இல்லையா. இன்றைக்கி இயேசு சாமி கடவுள் பொறுமையாக இருக்கிறாருன்னா நீ எந்த வழியில் வரைய வா, ஆனால் மையத்துக்கு வந்துடு. மையம் ஒரு கேம்பஸ் வச்சு நம்ம ரவுண்டு போடுறோம், நீ எந்த பக்கம் இருந்து வந்தாலும் மையம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும், ஒரே கடவுளாக இருக்கணும், அவ்வளோதான். ஆகவே தான் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் அந்த ஒன்றிப்பை உறுதிப்படுத்துகிறார். இதை நம்ம மறந்துட்டு ஒருவரை ஒருவர் காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம என்ன செய்கிறோம், காயப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு வேதனையை பார்க்கிற போது மற்றவர்கள் மனம் மாற முடியாத, மற்றவர்களை நற்செய்தியின் ஒளியில் அழைத்து செல்ல முடியாத வேதனைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இப்போ நம்மளை நம்ம தக்க வச்சுக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இது அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போது நம்மளை நாம் தக்க வைக்கிறது, அதனால தான் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம உட்காந்து யோசிக்கணும், என் பணி என்ன, ஆண்டவர் எந்த நற்செய்தி ஒளியை யாருக்கு எடுத்து செல்ல என்னை கூப்பிட்டுட்டு போகிறார். பாருங்கள், பவுலடியார் திருத்தூதர்கள்ட்டெல்லாம் சேரலை, அவர் உங்கள் வழி பார்த்துக்கங்கப்பான்னு சொல்லி அவர் தனி ட்ராக் போட்டு ஓடுறார். இதுதான் திருச்சபைக்கு வழியில் போகிற, ஆண்டுடைய வழியில் போகிற ஒரு திருச்சபையினுடைய மூப்பருக்கான ஒரு அழகு. நாம் யோசிக்கணும். தேவப்பிள்ளைகளை சீராக்கி ஞான நூல் 25:1 சொல்லுது, என் மனதிற்கு பிடித்தவை மூன்று. ஞான நூல் சொல்கிறதையாவது கேட்போமே, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. கடவுள் முன்னாடி மனுஷன் முன்னாடி அதுதான் அழகு. என்ன சொல்கிறார் பாருங்கள், அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் பேரால் யாரெல்லாம் நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே ஒத்து வராங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகோதர சகோதரிகளேன்னு தான் சொல்கிறோம். அப்போ உடன்பிறப்புகளாக இருக்கிறோம். அப்போ இந்த உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் என்ன இருக்கணும், அடிப்படையில் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையினுடைய ஆழம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நீ நம்ம இயேசு கிறிஸ்துவை போதிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கத்தோலிக்க சபையில் கிறிஸ்தவ சபையில் நிற்கிறேன். இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற சில அடையாளங்கள் எனக்கு உண்டு. இப்போ நாங்கள் வந்து ஆண்டவருடைய திருவுருவத்தை இங்கே வச்சுருக்கோம். நீங்கள் இந்த பலியில் பாருங்கள், எங்கேயாவது நான் அந்த சுருவத்தை சுற்றி வந்தேனா, நான் சுருவத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சுற்றி வரேனா, இல்லை. அது ஒரு அடையாளம், இயேசு சாமி உயிர்த்துட்டார், உயிர்த்த ஆண்டவருடைய அடையாளமாக நான் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அதை வைக்கிறோம். இதை சிலை வழிபாடு என்று சொல்லி நீ என் மீது காரியம் விழுந்தால் நீ என் திருச்சபையை அறியவில்லை என்று அர்த்தம். உண்மையாக பாருங்கள், நிறைய சபைகள் உண்டு, நம்ம கிறிஸ்தவ சபைகள், கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, லூத்தரன் சபை, இது மாதிரி நிறைய பெண்டகோசல் சபைகள் உண்டு. நல்ல அறிந்த பிள்ளைகள், அறிவாளிகள், நல்லா அறிந்திருக்கிற பிள்ளைகள், இந்த உண்மையை உணர்ந்திருக்கிற பிள்ளைங்க, அவங்க மத்தியில் சண்டை வரதில்லைங்க, அவங்க யாரையும் காயப்படுத்துறதில்ல, அவங்க அவங்களுடைய உண்மையான வழியை கண்டு அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பணி அறிந்தவங்க பவுலடியாரை போல் அவங்க ஓடுறாங்க. ஆனால் இந்த அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், நிறைக்குடம் தழும்பாதுங்க, அறைக்குடம் தான் தழும்புது பாருங்க. இந்த அறைக்குடத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஓநாய்களைப் போல எந்த ஆட்டு கொட்டியில் போய் சிதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் என்ன செய்கிறாங்க, பின்வழியாக குதித்து ஓடி வரவங்க. இவர்கள் அப்படி வராங்கன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நான் நிறைவாக இருக்கிறேன்னு சொன்னால், நீ தெளிவாக இருந்தினா உன்னை யாரும் சிதைக்க முடியாது. நீ வந்து இங்கே இருந்துக்கிட்டு அங்கே போனால் நல்லா இருக்கும்னு போனீங்கன்னா அங்கேயும் அது உனக்கு பிடிக்காது, நீ அங்கிருந்து ஒரு வேறு ஒரு சபைக்கு ஓடத்தான் போகிற. இன்றைக்கி அப்படித்தான் சில பேர் என்ன செய்துட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கை பூரா ஓடி 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 களைத்து கடைசியில் ஆண்டவருடைய மீட்பை காண முடியாத அடையாளங்களாக மாறி நிற்கிறாங்க. அதனால தான் சொல்லுகிறோம், அறிவுள்ள பிள்ளைகளா, அதான் பேர் பேதுரடிகளா சொல்கிறாரு, நீ அறிவு தெளிவோடு ஆண்டவரை தேடு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு யாரை விழுங்கலான்னு சுற்றி வரான். அதனால அவன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிளவின் மனநிலை, யூ ஆர் த பெஸ்ட். இது ஈகோயிசம். ஈகோயிசம் அப்படின்னா சுயநலத்தினுடைய அடையாளம், அது வீட்டுக்குள்ளே தனி மனிதனுடைய எண்ணத்தில் இருக்குது, அது அப்படியே சமூகத்தில் பரவிச்சுன்னா அதுதான் ஜாதிய பிரச்சனை, அதுதான் வந்து சமூகத்தை நம்மளுடைய சபைகளை உடைக்கக்கூடிய பிரச்சனை. பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய தலைவர்களை நம்மளுடைய சமூகத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கார்ல் மார்க்ஸுங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் வந்து ரொம்ப அழகாக ஒரு இதை சொன்னார், ரிலிஜியன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் அப்படின்னார். மதம் வந்து மனிதனை மயக்கக்கூடிய ஒரு போதை வஸ்துவை போல் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அது ரிலிஜியன் ஓபியம் மாதிரி இருக்குது, அப்படியே மயக்கி வச்சுருக்குறோம். பாருங்கள், ஏசுசாமி அப்படி மயக்க வரலைங்க, அவர் உடைச்சார், எல்லாத்தையும் உடைச்சார், சட்டங்களை உடைச்சார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னார். அவர் ஓபியம் மாதிரி நமக்கு மதிமயங்கக்கூடிய இன்றைக்கி நிறைய அதை செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி நமக்கு சாதகமானதாக மாறிப்போனது. இல்லை, அது இயேசு சாமி கொடுக்க விரும்பிய முறை அல்ல. கார்ல் மார்க்ஸ் இன்றைக்கி என்ன செய்கிறோம், இந்த காரியத்தை சொல்லி அவர் நம்ம மதங்களை கொச்சைப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவரை காயப்படுத்துகிறோம். இல்லை இல்லை, அவர் சரியாக சொல்லிட்டு போனார். பெரியார் எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய தேசத்தில் கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிறவன் காட்டு முராண்டினார். அவர் எதற்காக சொன்னார், அவருடைய ஆளுமையில் கடவுளை பழித்துரைக்கக்கூடிய பண்பு இல்லைங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி மனிதன் அழிக்கப்படுகிற நிலையை பார்த்தார். எதனால் அழிக்கப்படுகிறான், கடவுள் பெயராலே அழிக்கப்படுகிறான். அப்போது அவன் எந்த கடவுள் பெயரால் அழிக்கப்படுகிறான், அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னார். அவ்வளோதான், அழிக்கக்கூடிய ஒரு கடவுள், மனிதனை ஒரு மனித நிலையில் உயர்த்தி பார்க்க முடியாத ஒரு கடவுள் தேவையில்லைன்னார். இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை நம்ம சரியாக பார்க்க மறந்துட்டோம். அவர்களை இறைவாக்கினர்கள், காலத்தினுடைய சூழலில் கடவுள் நமக்கு கொடுத்த இறைவாக்கினர்கள். டாக்டர் அம்பேத்கர் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தாழ்ச்சியோள்ள ஒரு மனுஷனாக அந்த ஒரு சமூகத்தினுடைய உயர்வுக்காக உழைச்சிருக்கிறார். ஒரு இறைவாக்கினர். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஒரு சாயம் பூசி நம்ம எல்லாம் வச்சிட்டோம். ஆகவே கடவுளுடைய அந்த செயல்பாட்டை நம்ம மனம் திறந்து பார்க்குறப்போ கடவுள் எவ்வளவோ பறந்துபட்ட நிலையில் வேலை செய்கிறாருங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இவங்கெல்லாம் கடவுள் பார்வை, கடவுளுடைய தளத்திலிருந்து வேலை செய்யலை. இவங்க மனித விடுதலையினுடைய இடத்துலேருந்து, மானுட விடுதலையினுடைய தளத்திலிருந்து வேலை செய்தவங்க. அதனால் அவங்க கடவுளுடைய ஊழியர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நாமெல்லாம் கடவுளுடைய அடையாளங்களாக இருக்கிறோன்னா, நம்மளாம் ஒரு கடித்து விழுங்கி கொண்டு இருந்தால் ஆண்டவர் எப்படி நம்மகிட்டேருந்து வேலை செய்ய முடியும்? எல்லாத்தையும் மாற்ற வேண்டும். காழ்ப்புணர்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். காழ்ப்புணர்ச்சி, ஒரு சபை இன்னொரு சபையின் மீது, ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்வது. பாருங்கள், மார்க்கன செய்தி 6:19, அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினால், ஆனால் அவளால் இயலவில்லை. அந்த காழ்ப்புணர்வு எதுக்கு கூட்டிகிட்டு போகுது பாருங்கள், கொலை செய்ய. ஒரு சபை அழிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சபைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களா, அவங்க அந்த சபையா தொலைஞ்சானா அப்படின்னா, ஒரு சபை அழிவது எதனுடைய வெளிப்பாடு? நீ நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னா என்கிட்ட என்ன இருக்குது? காழ்ப்புணர்வு இருக்குது. அதுதான் கொலைக்கு சமமான எண்ணத்தை வருவிக்கிறது. பாருங்கள், தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த காழ்ப்புணர்ச்சினா என்னன்னு சொல்லியிருக்கார். தீத்து 3:3 ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், காழ்ப்புணர்ச்சி வெறுப்பை முதல்ல கொடுக்குது, அதுக்கப்புறம் கொலையை கொடுக்குது, சாகணும் அவன். இது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயினுடைய எண்ணம். காயின் பாருங்க எப்படி அலைந்தான், அவன் ஒரு நிலையில்லாத ஒரு மனுஷனா அலைஞ்சான். இன்னைக்கு நாம அப்படித்தான் அலைக்கழிக்கப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த பேதுருவில இடமிருந்து இந்த காட்சி வழியாக ஒரு புதிய உடன்படிக்கையே செய்து கொள்கிறார் இந்த பூமியில். இந்த ஆண்டவருடைய இறை செய்தி என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, அது எல்லாருக்குமான செய்தி. ஆகவே நாம் என்ன செய்யணும், 1 தீமோத்தேயு 5:17 கொடுக்கப்பட்ட சபையை சிறப்பாக நம்ம நடத்தணும். பாருங்க, சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் இருமடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும். அப்ப இதை செய்யாம இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைக்கான ஆழத்துக்குள்ள போகாம, இறை வார்த்தையை அறிவிக்காம, பிள்ளைகளுக்கு கற்பிக்காம, அவர்களோடு ஈடுபட்டு உழைக்காம, கடவுளுடைய மகிமைக்காக வேலை செய்யாம, அடுத்த சபையின் மீது கால் புணர்ச்சி கொண்டு அவன் அதை வச்சிருக்கான், சிலை வழிபாடு செய்யறான், இவன் வந்து இதை வச்சு கொண்டு இருக்கிறான், இவன்கிட்ட இதே இல்லை, அவங்ககிட்ட ஆவியானவர் வேலை செய்யல, என்னகிட்ட தான் வேலை செய்யறாரு. பாருங்க, நீங்க சண்டை சச்சரவுகளை குழப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு மனித நிலையிலே ஒரு சபை ஓடிக்கொண்டிருந்ததுன்னா அந்த சபை ஆண்டவருடைய சபையா இருக்க முடியாது. ஆகவே அந்த சபையை வழிநடத்துகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாங்கனாக்க, இந்த காரியத்தை செய்தாங்கன்னா, பிள்ளைகளை கற்பிப்பதில் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ள கொண்டு வரதில், அவங்க எந்த சபையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தையை அவர்கள் ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் வழிநடத்தி கொண்டு போனாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கப் போகிற ஊதியம் இருமடங்கு ஊதியத்திற்கு அவர்கள் உரியவர்களாக கருதப்படுவாங்க. நீ எதிர் அணியிலிருந்து செய்து கொண்டிருந்தீனா, ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியத்தை ஆண்டவருடைய பெயராலே சபிக்கிற, ஆண்டவருடைய பெயராலே மற்ற சபைகளை எல்லாம் அவமானப்படுத்துகிற, ஆண்டவருடைய பெயராலே அவர்களுக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய அபிஷேகங்களை நீ மறுக்கிற அடையாளமாக இருந்தீன்னா, இருமடங்கு ஊதியத்துக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட் வார்த்தையை நீ போட்டுக்கணும். ஆசீர்வாதம் சாபம் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, எது உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் பாருங்க, நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து 12 சீடர்களை மட்டும் வச்சு வேலை செய்யலை. நம்ம நச்செய்தியில் பார்க்குறோம், 72 பேர் நிற்கிறாங்க, 2 பேராக அனுப்புனார் கடவுள் பல ஊர்களுக்கு. 12 எப்படி 72 மாறிச்சு? 3 தான் ஆண்டவர் வேலை செய்தார், 30 மறைஞ்சிருந்தார், பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த 3 12 மினிமமாக ஒர்க் பண்ணி 3 கூப்பிட்டு இருந்தார்னா 36 பேரோட முடிச்சுட்டு அவர் மேலே போயிருக்கணும். 36 எப்படி 72 மாறியது? அப்போ இயேசு சுவாமி அவருடைய ஓட்டம் நம்ம நினைத்து பார்க்க முடியாத வித்தியாசமான ஓட்டமாக இருந்தது, உண்மைக்கான ஓட்டம். அவர் எங்கேயாவது யாரையாவது பழித்துரைத்துக்கிட்டு இருந்தாரா? அவர் இருக்கிற போது சமாரியர்கள் இருந்தாங்க, வேற்று தெய்வ வழிபாட்டினர் அங்கே இருந்தாங்க. இயேசு ஆண்டவருக்கு அவங்கெல்லாம் டார்கெட்டுக்கு, அவருடைய இது என்னென்ன, இருளில் ஒளியேற்றுவது, அவ்வளோதான். அவர் தந்தை கொடுத்த இந்த இலக்கை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். என்னை பார்க்குறவங்களாம் வாங்க, என் பின்னாடி வாங்க, அவ்வளோதான். அவர் போய் நீ செய்கிறது தவறு, நீ அப்படி பண்ணுற, இப்படி என்னைக்காவது மதத்தை குறித்து அவர் பேசியிருந்தாரா வேதத்திலே பார்க்கிறோமா? இல்லையே. அவருடைய இலக்கை வைத்து அவர் அழகாக ஓடினார். இன்னைக்கு நாம் அப்படி ஓடணும். அப்படி ஓடினதுனால தான் அவர் 36 பேர் மினிமம் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 72 பேரை வச்சுருந்தார். அந்த 72 எண்ணிக்கை கூட தவறு பாருங்களேன், இன்னும் அதிகமான பேர் அதில் இருந்திருக்கணும். நோயாளிகள், 2 போக முடியாதவங்க, வெளியூர்களுக்கு போக முடியாதவங்க அதில் இருந்திருப்பாங்க, வயதானவர்கள் இருந்திருப்பாங்க, சிறுபிள்ளைகள் இருந்திருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க. 72 என்கிற எண்ணிக்கை தகுதியான நிலையில் 2 வெளியில் போக முடியறவங்களை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. போக முடியாத நிலையில் பல காரணங்களால் ஓரமாக நின்றவங்க இன்னும் 72 மேலே இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ரிலே ரேஸ் ஓடுவோம் பாருங்களேன், இந்த ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து அவன் கையில் இருக்கிற கட்டையை அவன்கிட்ட முன்னாடி இருக்கிற அவன்கிட்ட குழுவினர்கிட்ட கொடுக்கணும், டீம் மெம்பர்கிட்ட. அவன் அதை தூக்கிக்கிட்டு ஓடுவான், அவன் போய் அடுத்தவன்கிட்ட கொடுப்பான். இப்படி ஒரு 3-4 ஓடி அந்த ஓட்டத்தை நிறைவு செய்வாங்க. அதே மாதிரி கடவுள் அந்த கட்டையை சீடர்கள்ட்ட கொடுத்தாரு, சீடர்கள் வந்து அங்கங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்தியாவுக்கு தோமையார் வந்து கொடுத்துட்டாருங்க, ஏதோ வழி வழியாக வந்து ஆதி திருச்சபை தலைவர்கள் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. என் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்தாங்க, எங்கள் அப்பா அம்மா என்னிட்ட கொடுத்தாங்க, நான் ஓடுறேன். நீ ஓடுகிறாயா? இல்லை உட்காந்து லாக்டவுன் நேரத்தில் எதையாவது வறுத்து தின்னுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம உட்காந்துருக்குறோமா? சிந்திப்போம் பிள்ளைகளே, கொல்கட்டை சாப்பிட்டே நம்ம லாக்டவுனை முடிச்சிடக்கூடாது. நிறைய பேர் சிந்திக்கிறீங்க, ஃபாதர் நல்லா பேசுகிறீங்க, நல்லா சொல்கிறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஆத்மாவில் நம்ம பயணிக்கணும். அதனால் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கொல்கட்டையெல்லாம் சாப்பிடுங்க. வேணா கேசி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கொல்கட்டை செய்கிறது எப்படி அப்படின்னு பல்வேறு விதமான கொல்கட்டைகளுக்கு நாங்கள் கூட ப்ரோக்ராம்லாம் நிறைய யூடியூப்பில் வருது. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒரு ஓட்டம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. குழந்தைகளையும் ஓட வைக்கணும், வாலிப பிள்ளைகளும் ஓடணும். நம்ம கையில் கட்டை கொடுத்தாச்சு, எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க, நீ ஓடுற ஓட்டம் எப்படின்னு. நாம் கடைசியில் ஓடக்கூடிய ஓட்டக்காரராக நிற்கிறோம். உலகம் அழிய போகுது, கடைசி ஓட்டக்காரர் நம்ம தான்.
எப்போதுமே இந்த ரிலே ரேஸில் பாருங்களேன், கடைசியாக ஒரு மேலே தான் எல்லா கண்ணும் இருக்கும். அவன்தான் ஜெயிக்கணும், அவன்தான் அதை தொய்வானதெல்லாம் சரி செய்யணும் பாருங்கள். நம்மக்கிட்ட தான் கடவுள் கொடுத்துட்டு கடைசியாக பார்த்துட்டே இருக்கிறார். என் வாலிப பிள்ளைகளே, என்னுடைய குடும்ப நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வடை பிரச்சனை, சுண்டல் பிரச்சனை, புட்டு பிரச்சனை, இடியாப்பம் பிரச்சனை, மருமக பிரச்சனை, நீங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளேயே எவ்வளோ காலம் உழண்டு தவிக்க போகிறீங்க? எத்தனை பிள்ளைகள் வந்து கணவன் மனைவியாக வாழ்கிறேன்னு கரம் கொடுத்துட்டு நம்ம பிரச்சனையெல்லாம் நகை போட்டதுலேயும் வண்டி வாங்கி தரல, எனக்கு நீ கொடுக்க வேண்டிய லஞ்ச பணத்தை கொடுக்கல, வரதட்சணை, அதான் லஞ்சம், வரதட்சணையை கொடுக்காமல் விட்டுட்ட. இப்படி நம்ம உலகத்தை, அதாவது பன்றிகள் எப்போதுமே கீழே பார்த்துட்டே இருக்கும். நம்மளை ஆண்டவர் பன்றிகளாக இல்லை, ஆண்டவர் உயர்ந்து பறக்கக்கூடிய கழுகுகளாக வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஒரு சாதாரண கோழி குஞ்சுக்கு தெரியுது, எந்த கோழியாவது ஏறி கோழி குஞ்சை முட்டையிலேருந்து உடச்சி வெளியில் தள்ளுதா? அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், கோழி குஞ்சு வெளியில் வரணும் உடச்சிக்கிட்டு. நம்மளை ஆண்டவர் அப்படி தான் அழைச்சிருக்கிறார். ஆகவே இதோ இந்த நாளில் நாம் ஓடுற ஓட்டத்தை நிறைவு செய்ய ஆண்டவர் பெலன் தான் தருவார். அவர் கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டுலாம் ஓட மாட்டார், நீயும் நானும் தான் ஓடணும். ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய உதவியை பெற இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.